அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 20-24 வரை. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு. பெத்சாயிதா நகரே, ஐயோ உனக்கு கேடு. ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கப்பர்நாகுமே, நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
ஏது ஆண்டவரின் அருள் வாக்கு? கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் உங்களை இந்த அற்புதமான இறைவார்த்தை பகிர்வின் வேளையில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் ஒவ்வொரு நாளும் நம்புகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய இறைவார்த்தையோடு பயணிக்கிற போது அவர்கள் ஒளியில் நடக்கிறார்கள். அப்படி ஒளியில் நடக்கிற பிள்ளைகள் துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் தாண்டி போயிட்டே இருப்பாங்க. வராதுன்னு சொல்ல முடியாது. துன்பம் இருக்கும், துயரம் இருக்கும். அதை எப்படி கடந்து போகிறது அப்படிங்கிற அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். இந்த கொரோனாவினுடைய வேதனை ஒரு பக்கம் நமக்கு தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்து கிடக்கிற ஒரு அற்புதத்தை பார்க்குறோம். சில பேர் அந்த கொரோனாவை வச்சு நிறைய ஜோக்ஸ் எல்லாம் எழுதி அநேகரை சிரிக்க வைத்து கொண்டு இருக்கிறாங்க. அதுவும் கடவுளுடைய பார்வையிலே ஒரு மகிழ்ச்சியான காரியமாக பார்க்குறேன். ஒரு இடத்துல போட்டிருக்காங்க, இந்த கொரோனாவை கண்ணில் பார்க்க முடியல, இந்த வெட்டுக்கிளியை பார்த்துட்டாங்க. வெட்டுக்கிளியை பார்த்தோன்னே அதை வந்து பேப்பரில் அடித்து அடித்து அதை விற்க ஆரம்பிச்சிருக்காங்க வெளிநாடுகள்லாம். அதனால் ஒருத்தன் போட்டிருக்கான், கொரோனாவை கண்டுபிடிச்சிட்டு அதை ஒரு கிலோவுக்கு எவ்வளோக்கு விற்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொரோனாவை சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்கிறாங்க. கொரோனாவினுடைய அந்த வேதனை, அதான் அந்த ஒரு செய்தி, ஒரு அருமையான செய்தி ஒன்று போட்டிருந்தது, சிந்திக்கிறதுக்கு ஒரு நல்ல செய்தி. இந்த கொரோனா வந்த பிறகு தான் மனுஷன் எப்படி யோசிக்கிறான்னா, பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறானோ. அவனுக்கு கொரோனா வந்துருச்சுன்னா இவனுக்கு வந்துடும். அதனால் பக்கத்து வீட்டுக்காரன் யாரு எல்லாம் நல்லா இருக்கணும், எவனுக்கும் கொரோனா வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த நல்ல உள்ளத்தை கொரோனா கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி கொரோனா செய்த நன்மைகளில் இது ஒரு நன்மையாக பார்க்குற வேண்டியிருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. ஒரு அடையாளம், அது என்ன? அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க. புயல் வந்ததுன்னா அதுக்கு ஒரு பெயர் வைப்பாங்க. இப்போ வந்து இந்த வியாதிக்கு ஒரு பெயர் வச்சுருக்கிறாங்க. அடுத்து ஏதாவது ஒரு வியாதி வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பெயர் வைப்பாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு அடையாளத்தோடு வருகிறது. வேதத்தை நம்ம பார்க்கிற போது வேதம் கூட சில அடையாளத்தை நமக்கு முன்வைத்து அது பேசுகிறதை நம்ம பார்க்குறோம். இந்த அருமையான வேளையில் இந்த நற்செய்தியினுடைய ஆழத்தை நம்ம பார்க்குறோம். நற்செய்தியில் பார்த்தீங்கன்னாக்க, ஏசுசாமி வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை அப்படின்னு சொல்லி அவங்களை கண்டிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, கொரோசன் நகரே, பெத்சாயுதா நகரே, உனக்கெல்லாம் ஐயோ கேடு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உன் ஊரில் செஞ்ச நன்மைத்தனத்தை நான் அங்கே செஞ்சுருந்தேன்னா அவங்கெல்லாம் மனம் மாறி இருப்பாங்க. பாருங்கள் அவங்க என்ன செய்திருப்பாங்க. அந்த அடையாளத்தை, உங்களிடையே செய்யப்பட்ட அடையாளங்கள் அங்கே செய்திருந்தா, அற்புதங்கள் செய்திருந்தா, அவங்க சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனமாறி இருப்பார். தீர்ப்பு நாளில் அவங்களுக்கு கிடைக்கும் தண்டனை விட உனக்கு தண்டனை பெருசாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்துக்கு ஆழமாக இருக்கிற ஒரு காரியம், ஆண்டவர் எதை மையமாக வச்சு பேசுகிறார் அப்படின்னா, அங்கே செய்யப்பட்டிருக்கிற அந்த வல்ல செயல்கள், அந்த அரும் அடையாளங்கள், ஆண்டவர் கொடுத்த அந்த அற்புதமான சில கண்களுக்கு முன்பாக அவர்களுக்கு காண கிடைத்த அதிசயங்கள். இன்னைக்கு இந்த அடையாளங்கள், அந்த குறியீடுகள், இதெல்லாம் பற்றி நம்ம சிந்திக்க வேண்டியிருக்குது. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கவில்லையோ அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, இல்லை, நடந்துக்கிட்டே இருக்குது. ஆண்டவர் செய்த அற்புதங்களினுடைய அடையாளம் ஒரு புறம். இங்கே முதல் வாசகத்துக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்க, அங்கே வந்து ஆண்டவருடைய ஆகாசுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, அவன் பயந்து அந்த நாட்டு படைகள் எல்லாம் சேர்ந்து படையெடுக்க வருகிற போது, சிரியா வந்து எப்ராயிமோடு கூட்டணி அமைத்து கொண்டதுங்கிற செய்தி கேள்விப்பட்டு மக்களும் ஆகாசும் மனம் குழம்பி போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்க, ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு அறிவிக்கப்படுகிறது. அவர் சொல்கிறார் பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, அவங்களுடைய அந்த நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? எரிந்து கொண்டிருக்கிற அந்த கட்டைகளை பிடுங்கிட்டா எப்படி இருக்கும்? அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் இரு கொள்ளி கட்டைகளிலிருந்து வரும் புகை போன்றவர்கள், காற்றுல அப்படியே பசுமமாக போயிடுவான், அவன் எங்கே போகிறானே தெரியாது, அப்படி நான் பார்த்துப்பேன். பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஒரு குறியீட்டை அந்த அந்த நாடுகளுக்கு காட்டுறாரு. பார்த்தீங்களா, சிரியா எப்ராயிம் அப்படிங்கிற நாடுகளை எப்படி அடையாளப்படுத்துகிறாருன்னா, புகையிற ஒரு கரிக்கட்டையை போல் அவனை நான் ஆக்கிடுவேன். அப்போது இந்த அடையாளங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய சில அடையாளங்களாக இங்கே இருப்பதை நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய திரு அவையினுடைய இந்த திருச்சபை வழிநடத்துகிற அந்த அடையாளம், திருச்சபைங்கிறது ஒரு அடையாளம். ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், திருச்சபை அப்படின்னா அதை எதுக்கு நம்ம வந்து நம்பணும்? நம்ம நம்மளுடைய விசுவாச பிரமாணத்தில் வருது, தூயாவை விசுவசிக்கிறேன், சமூக பிரயோஜனத்தை விசுவசிக்கிறேன், அவதில் ஒரு வரி வரும், கத்தோலிக்க திருச்சபை விசுவசிக்கிறேன். இந்த கத்தோலிக்க திருச்சபை அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்குற மாதிரி இந்த கோயில்கள் அல்ல, அது வந்து ஒரு பாடி. என்ன பாடி? இட்ஸ் நாட் அ விஷுவல் பாடி, இட் இஸ் எ ரியலைசிங் பாடி. நம்ம அறிவால் ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு தான் இந்த சர்ச்சுங்கிற அந்த கத்தோலிக்க திருச்சபைங்கிற அமைப்பு. அப்போ இந்த அமைப்பை நம்ம என்ன செய்கிறோம்? நம்மால் உணர முடிகிறது, உணர முடிகிறது. மோட்சம் எங்கே இருக்குது தெரியாது, ஆனால் உணர முடிகிறது, இது இப்படி தான் இருக்க முடியும். அப்போ அந்த உணரக்கூடிய ஒரு எதிர்நோக்கின் அடையாளம் அந்த திரு அவைங்கிற அபிஷேகமான அந்த உடல் கொண்ட ஒரு நிலை. அப்போ அது ஒரு அருங்குறியீடு, ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு அடையாளம் திரு அவை. இதை என்னால் பார்க்க முடியல, அதனால் நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால், அது அவர்களுடைய ஞானத்தை பொறுத்தது. ஞானம் உள்ளவர்களுக்கு இது புரியும், அதுதான் நம்ம சொல்கிறோம். அது புரியலன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். இப்போ சாமியார் செய்கிற ஒரு குருவானவர் நான் நிற்கிறேன் அப்படின்னா, ஐ எம் இன்சைட் த சர்ச், நான் அந்த திரு அவைக்குள்ளே ஒரு ஊழியக்காரனாக நான் நிற்கிறேன். ஆண்டவர் எனக்கு அந்த திரு அவைக்குள்ளே தான் இந்த அதிகாரங்களை கொடுக்குறார். சப்போஸ் ஆயர்கள் வந்து ஒரு குருவானவரை வந்து விலக்கி வைக்கிறாங்க அப்படின்னா, குருத்துவத்தை யாராலையும் எடுக்க முடியாது, அவர் ஃபார் எவர் குரு தான். ஆனால் எதை சொல்லுவாங்கன்னா, நீ இந்த மாதிரி இந்த செயல்களை நீ செயல்படுத்தக்கூடாது, துப்பூசு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை தான் கட்டுப்படுத்த முடியும். அப்போ அந்த திரு அவையை விட்டு அவங்க அந்த திரு அவையினுடைய பணிகளில் இருந்து அவங்களை விலக்கி வைக்கிறாங்க. அப்போ அவங்க செய்ய முடியல. அப்போ எது எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குதுன்னா, இந்த திரு அவைங்கிற அந்த பாடிக்குள்ளே நான் நிற்கிற போது, இந்த அடையாளத்திற்குள்ளே நான் நிற்கிற போது, அப்போ இந்த கண்ணால் காண முடியாத ஒரு அடையாளம் உண்டு, இந்த திரு அவையாக இருக்கிறது. அந்த திரு அவைக்குள்ள செயல்படுகிற செயல்பாடுகள் பல அடையாளங்களை உள்ளடக்கி இருக்கிறது. ஒவ்வொரு காரியமும் ஒரு அடையாளம், அதை நம்ம பார்க்கலாம். நம்முடைய கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச்னு ஒரு புக் இருக்குது, நான் அடிக்கடி சொல்லுவேன். யாராவது ஒருத்தர் கத்தோலிக்க திருச்சபையை எதிர்த்து பேசணும், குறை சொல்லணும்னா முதல்ல அவங்க எந்த ரெஃபரன்ஸோடு பேசணும்னா கேட்டிசம் ஆஃப் தி கத்தோலிக் சர்ச், கத்தோலிக்க மறைக்கல்வியல், இந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு தான் பேசணும். இதுதான் அடிப்படை மறைக்கல்வியை நமக்கு சொல்லுகிற ஒரு புத்தகம் அது. அந்த புத்தகத்தில் இந்த அடையாளங்களை குறித்து ஒரு வார்த்தை நிறையா இருக்குது, நான் சும்மா ஒரு இதை மட்டும் நான் சொல்கிறேன். அதில் 1145 1146 எண்ணிக்கையில் இந்த வரிகளை நீங்கள் பார்க்க முடியும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, த சாக்ரமெண்டல் செலிப்ரேஷன் ஈஸ் ஓவன் ஃப்ரம் சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இன் கீப்பிங் வித், அதாவது இந்த சாக்ரமெண்டல் செலிப்ரேஷன் இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் ஓவன் அப்படின்னா பின்னி பிணையப்பட்டிருக்கிறது ஃப்ரம் சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ், இந்த அடையாளங்களாலும் குறியீடுகளாலும் அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கட்டமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது, அது இணைக்கப்பட்டிருக்கிறது. கீப்பிங் வித் த டிவைன் பெடகஜி ஆஃப் சல்வேஷன், மீட்பினுடைய அந்த திட்டத்தை அடிப்படையாக வைத்து, தேர் மீனிங் இஸ் ரூட்டட் இன் த ஒர்க் ஆஃப் கிரியேஷன், அவங்கள அந்த அதனுடைய மீனிங் எங்கே வேறாக ஓடப்பட்டிருக்கிறது, வேறு போல் இருக்குது அப்படின்னா, அதனுடைய ஆழம் எங்கே இருக்குது அப்படின்னா ஒர்க் ஆஃப் கிரியேஷன், படைப்பினுடைய அந்த திட்டத்திலையும், அண்ட் ஹியூமன் கல்ச்சர், மனிதனுடைய கலாச்சாரம், ஹியூமன் கல்ச்சர் ஸ்பெசிஃபைடு பை த இவெண்ட்ஸ் ஆஃப் த ஓல்டு கவர்னன்ட், பழைய ஏற்பாட்டினுடைய அந்த உடன்படிக்கையினுடைய ஆழத்திலையும், அண்ட் ஃபுல்லி ரிவீல்டு, அந்த பழைய ஏற்பாட்டினுடைய ஆழம் அதில் இருக்குது, அது முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டது எங்கன்னா இந்த பர்சன் அண்ட் ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவினுடைய, கிறிஸ்து என்கிற இயேசுவினுடைய அந்த தனித்தன்மையிலும், மனிதன் கடவுளும் மனிதனுமாக இருக்கிற அவருடைய அந்த தனித்தன்மையிலும் அவர் செய்த பணிகளிலும் இது மூழ்கி கிடக்கிறார். இதுதான் அந்த டெஃபினிஷன் மாதிரி அவங்க ஆழமாக கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் அவங்க ஒன்று ஒன்றையும் பெரிய கிளாஸ் எடுக்கலாம், இதை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒர்க் ஆஃப் கிரியேஷன் அது உள்ளே இருக்குது, அது வெளிப்படுத்துது, ஒர்க் ஆஃப் கிரியேஷன் படைப்பினுடைய அந்த வேலையை வெளிப்படுத்துது, ஹியூமன் கல்ச்சர் மனிதனுடைய கலாச்சாரத்தை அது வெளிப்படுத்துது, ஸ்பெசிஃபைடு இவெண்ட்ஸ் ஆஃப் த ஓல்டு டெஸ்டமெண்ட் ஓல்டு கவர்னன்ட் பழைய ஏற்பாட்டினுடைய அந்த உடன்படிக்கையை அது நமக்கு விளங்க பண்ணுது, அதனுடைய முழுமை எங்கே இருக்குது, இயேசு கிறிஸ்து என்கிற அந்த அடையாளத்தில், இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கடவுள் மனிதனுடைய அடையாளத்திலையும் அவர் செய்த பணிகளினுடைய அடையாளத்திலையும் அது நிறைவை நமக்கு வெளிப்படுத்துது. பார்த்தீங்கன்னா இந்த ஆழத்தை நீங்கள் அப்படியே புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஆழத்தினுடைய நிலையிலிருந்து நம்ம யோசிக்கணும். அப்போ இந்த சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் எப்படி நமக்கு உதவி செய்கிறது பாருங்க, இதெல்லாம் புரிஞ்சு கொள்றதுக்கு, சாதாரண நிலையில் இருக்கிற பிள்ளைகள் புரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் உதவி செய்யுது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், பேப்டிசம், பேப்டிசத்தில் குருவானவர் என்ன செய்கிறாரு, அந்த தண்ணீர் எடுத்து முதல்ல தலையில் கழுவுறாரு குழந்தைக்கு, அதுக்கப்புறம் அந்த ஃபார்மேட் வந்து இருக்குது, நான் சுருக்கமாக சொல்கிறேன், இதுதானா அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது, அதனுடைய வழிபாட்டு முறையை பார்த்துருக்கிறவங்களுக்கு தெரியும். அதில் முதல்ல பாபம் கழுவப்படுகிறது, இயற்கையான அந்த தண்ணீர் ஊற்றப்படுகிற, அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயை வந்து தலையில் தடவுற எண்ணெய் தடவுறாங்க, அப்புறம் நெஞ்சில் ஒரு எண்ணெய் தடவுவோம் நாங்கள், அதுக்கு மேலே அப்புறம் வெள்ளை துணியை போடுவோம், அதுக்கப்புறம் ஒரு கேண்டில் எடுத்து கையில் கொடுப்போம். பாருங்கள் எல்லாமே, நீ ஆண்டவருடைய வார்த்தையை காதால் கேட்கணும்னு காதில் ஒரு சிலுவை போடுவோம், நீ வாயால் அறிக்கையிடணும்னு அந்த குழந்தையினுடைய உதடுகளில் ஒரு சிலுவை போடுவோம். பாருங்கள் இதெல்லாம் வந்து குறியீடுகள், அடையாளமும் குறியீடும் இணைந்தது. இங்கே வார்த்தை போய்கிட்டே இருக்கும், குருவானவருடைய வாயிலிருந்து அந்த ஜெப வார்த்தைகள் போய்கிட்டே இருக்கும், இந்த கை அவருடைய கரங்கள் ஒரு சில அடையாளத்தை கொடுத்துட்டே இருக்கும். அப்போது இது இரண்டும் இணைந்துகிற அதிசயம், இதுதான் அடையாளம், இதுதான் குறியீடு, இது இணைந்த அபிஷேகத்தில் தான் கடவுள் வேலை செய்கிறார். இதில் நம்ம ஒரு வார்த்தை பார்த்தோம் பார்த்தீங்களா, ஹியூமன் கல்ச்சர், இந்த கலாச்சாரத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய சில அடையாளங்கள் எல்லாம் ஆயர் பெருமக்கள் என்ன செய்திருக்காங்க, திருப்பள்ளியில் பயன்படுத்துறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வந்து முக்கியமா அப்படின்னா அப்படி இல்லை, அதாவது நீங்கள் கலாச்சாரத்தினுடைய பின்னணியில் சில காரியத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்க, இது வந்து பொதுமக்களுடைய பங்கெடுப்புக்காக கொடுக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு இந்த கும்ப ஆரத்தி, நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வரும், இது வந்து கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடாத காரியமா போல தெரிகிறது, கிறிஸ்தவர்கள் இதை செய்யலாமா, ஏன் கோயிலில் வந்து கும்ப ஆரத்தி எடுக்கிறது. கும்ப ஆரத்தி அப்படிங்கிறது வந்து வார்த்தையினுடைய இதில் இல்லை, அதனுடைய செயல் அது என்னன்னா, இது ஒரு கலாச்சாரத்தினுடைய பின்னணியிலிருந்து அமைகிற ஒரு அடையாளம், அதனால தான் ஆயர் பெருமக்கள் அதை பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. அது ஒன்றும் அவங்க ஒன்றும் தெரியாமல் வேறு ஒரு மதத்தினுடைய அடையாளத்தெல்லாம் இது உள்ளே வைக்கலை அவங்க, அவங்க எல்லாம் அறிவு சார்ந்த மக்கள். அவங்க நிறைய படிச்சிருக்கிறாங்க, நிறைய அவங்க டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு காரியத்தை செய்கிறாங்க. நமக்கு தெரியாத ஒரு உலகங்கள் எல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் அவங்க படிச்சுட்டு அவங்க அனலைஸ் பண்ணி ஒரு இதை கொடுக்குறாங்க. அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை டெய்லி செய்யணும், ஒரு புசிலையும் செய்யணுங்கிறது இல்லை, தேவைப்படும் போது செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை வந்து செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லவும் முடியாது, கண்டிப்பாக நீ செய்யணும்னு சொல்லவும் முடியாது. எப்போ தேவையோ அப்போ நம்ம எடுத்து செய்கிறோம். அந்த அடையாளம் இன்றைக்கி பேசும் அப்படின்னா நம்ம அதை செய்யலாம். அதில் சில ஆலயத்துலலாம் போனீங்கன்னாக்கா அது ரொம்ப பெரிய ஃபன்னியாக இருக்கும், ரொம்ப ஜோக்காக இருக்கும். ஸ்ரீலங்காவுக்கு நான் போனேன், அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாலை போடுவாங்க. மாலை போட்டு ஒரு ஆரை, ஒரு கும்ப ஆரை இது மாதிரி ஒரு தட்டில் இதெல்லாம் வச்சு அவங்க இப்படி இப்படி ஆரத்தி எடுத்து அவங்க என்ன செய்வாங்க, நம்மளை குருவானவரை வரவேற்பாங்க. இது குருவானவருக்கான வரவேற்பாக இல்லை, ஏசு கிறிஸ்து இந்த திருப்பலியை நிறைவேற்ற வரார். அப்போ கிறிஸ்துவை வரவேற்கிற நிகழ்வாகத்தான் இதை நம்ம பார்க்குறோம். குருவானவர் அல்ல, ஆல்பர்ட்டோ ஆரோக்கியசாமி அம்ப்ரோஸ் அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு ஆண்டவரை வரவேற்கிற ஒரு நிகழ்வு, அதைத்தான் அந்த இடத்துல கிறிஸ்துவுக்கு கொடுக்குற மரியாதையாக நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கும்பாரத்தியெல்லாம் ஒரு சில இடத்துல ரொம்ப காமெடியாக போயிடுது. ஒரு ஊருக்கு நான் போயிருந்தேன், அவங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி வச்சு ஒரு குடம் இருக்கும், அந்த குடத்துக்கு மேலே ஒரு தேங்காய் வச்சுருப்பாங்க. நார்மலாக அந்த ஒரு இலையெல்லாம் சுற்றி மா இலையெல்லாம் வச்சு மங்கள ஆரத்தி அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாங்க. உடனே அவங்க ஒரு மூணு சுற்று சுற்றிட்டு சாமியார்கிட்ட கொடுப்பாங்க, சாமியார் ஒரு மூணு சுற்று மக்களை பார்த்து சுற்றி எல்லாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றது. இது ஒரு மங்களம்னா என்ன, ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு, அதை அடையாளப்படுத்துகிற காரியம். அந்த ஊரில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கொண்டையில் சூடம் இருக்குது பாருங்கள், அந்த சூடத்தை வச்சு கொளுத்தி விட்டான். அவங்களுக்கு யார் அப்படி சொல்லி கொடுத்தா எனக்கு தெரியல, சூடத்தை வச்சு கொளுத்தி விட்டா அந்த அம்மா ஒரு வயசான பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டாங்க. மங்கள ஆரத்தின்னு பாடுறவன் இழுக்கிற இழுவையில் இந்த அம்மா நாலு சுற்று சுற்றியாச்சு, அஞ்சு சுற்று சுற்றியாச்சு, கொண்டையில் எரிஞ்சிக்கிட்டு இருந்த சூடம் எரிஞ்சு போய் அந்த நார் பிடிச்சிக்கிட்டு எரியுது, தேங்காய் கொண்டை பிடிச்சிக்கிட்டு எரியுது. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அந்த அம்மா எரிய எரிய அப்புறம் என்கிட்ட வந்து கொடுத்துருச்சு, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, தேங்காய் வெடிச்சிரும் போல் இருக்குது பாருங்கள். அது அப்புறம் நான் வந்து ஒரு மூணு சுற்றி நான் கொஞ்சம் நல்லா வேகமாக சுற்றி அணைச்சிட்டேன் அதை பாருங்கள், ஃபயர் இன்ஜினோட தான் இனிமேல் இந்த மாதிரிலாம் செய்யணும் போல் இருக்குது. இதெல்லாம் அவங்க வந்து நமக்கு சொல்லப்படலை, பட் ஆனால் இந்த சின்ன காரியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மங்களகரமான காரியத்தை நம்ம என்ன செய்கிறோம், தேவை நிமித்த ஒரு பெரிய ஃபங்க்ஷன், அப்போ பெரிய ஒரு வரவேற்பு ஆண்டவருடைய திருப்பலிக்கு, ஒரு தமிழ் கலாச்சாரத்தினுடைய முறைமையின்படி அதை செய்யணும்னு ஆசைப்பட்டு அதை வைக்கலாம். அதை அர்த்தத்தோடு செய்யணும், அழகோடு செய்யணும், பெரிய ஆடம்பரம் இருக்கக்கூடாது அதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்கணும், அதில் ஒரு மரியாதை இருக்கணும், இதெல்லாம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா எதற்காக இதை நான் சொல்லுகிறேன்னு சொன்னால், ஆண்டவர் இன்றைக்கும் சில அடையாளங்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். அந்த அடையாளத்தை எப்படி அவர் வந்து கெரோசின் பெத்சைதா நகருக்கு சொல்கிறார் பார்த்தீங்களா, உனக்கிட்ட நான் வல்ல செயல்களை செய்த சில அடையாளங்களை நான் வச்சேன், நீ அதை பார்க்கலை, நீ மனம் மாறலை அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் இன்றைக்கும் சில அடையாளங்களை நம் மத்தியில் வச்சிருக்கிறாரு, அதை பார்க்க கண் இல்லாமல் நம்ம நிற்கிறோம். அதுதான் ஆண்டவர் கோபமடையக்கூடிய காரியமாக கூட அது மாற்றிவிடும். அதனால் ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த அடையாளம் என்னங்கிறத பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், உடன்படிக்கை பேழை எப்படி நீ செய்யணும், அது ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை அவர் செய்யணும் சொல்கிறார். எதுக்கு, இந்த மனுஷங்களுக்கு கையில் ஒன்று இருக்கணும் என்னுடைய பிரசன்னத்தை உணர்த்துறதுக்கு. மேக ஸ்தம்பமாக வராரு, நெருப்பு தூணாக வராரு. ஏன் கடவுள் அது இல்லாமல் அவங்களுக்கு வழிநடத்த முடியாதா, கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் இயற்கையோடு இணைந்த சில காரியங்களை அவர் பயன்படுத்துகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடையாளங்கள் 1146 எண்ணிக்கையில் அது சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், சயின்ஸ் ஆஃப் ஹியூமன் வேர்ல்டு, மனித உலகத்தினுடைய அடையாளங்கள். இன் ஹியூமன் லைஃப், மனித வாழ்க்கையில் சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் ஆக்குப்பை அண்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ், ஒரு அடிப்படையான ஒரு இடத்தை பிடிக்குது. ஆஸ் அ பீயிங் அட் ஒன்ஸ் பாடி அண்ட் ஸ்பிரிட், நம்ம உடலோடு ஆன்மாவோடு இருக்கிற அந்த நிலை. Man expresses and perceives spiritual realities. ஆன்மீக உண்மைகளை இந்த மனுஷன் புரிஞ்சுக்கிறதும் அதை விளக்க பண்ணுறதும் த்ரூ ஃபிசிக்கல் சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ், அதாவது உடல் சார்ந்த சில அடையாளங்கள் வழியாக தான் நம்ம அதை வெளிப்படுத்தணும். ஃபிசிக்கல் சயின்ஸ் புரிந்து கொள்ளக்கூடிய சில அடையாளங்கள், பொருள்கள் வழியாக, நம்மளுடைய கரங்கள் வழியாக, இது மாதிரி அடையாளப்படுத்துது. A social being, as a social being, மனுஷன் வந்து ஒரு சமூக பிராணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சமூகத்தில் இயங்கி கொண்டிருக்கிற சமூக அடையாளம். இந்த சமூகத்தை சார்ந்திருக்கிற மனுஷன் மேன் நீட்ஸ் சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். மனுஷனுக்கு இந்த சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் வேணும். எதுக்கு? டு கம்யூனிகேட் வித் அதர்ஸ். மற்றவங்களோடு அவன் என்ன செய்யணும்? அதை பகிர்ந்து கொள்றதுக்கு, வெளிப்படுத்துறதுக்கு, த்ரூ லாங்குவேஜ், மொழி வழியாக, த்ரூ ஜெஸ்டர்ஸ், அந்த செயல்பாடுகள் வழியாக, அண்ட் ஆக்ஷன்ஸ், இது வழியாக தன்னை வெளிப்படுத்தணும். த சேம் ஹோல்ட்ஸ் ட்ரூ ஃபார் ஹிஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட். எப்படி மனுஷ உலகத்தில் நம்ம ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுதோ, அதே மாதிரி கடவுளோட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் இந்த அடையாளங்கள் எல்லாம் தேவை அப்படின்னு நம்ம கத்தோலிக்க திருச்சபை அந்த மறைக்கல்வியல் நூலில் மிக அருமையாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஆழமாக நிறையா இருக்குது, விரும்புகிறவங்க மீதி இருக்கிறத படித்து பாருங்கள். அப்போது நாம் என்ன செய்யணும்? இந்த அடையாளங்களை நம்ம உதறி தள்ளிவிடக்கூடாது. இன்றைக்கி ஒரு உலகம் ஒன்று உருவாக்கப்பட்டது, ஒரு ஆன்மீக உலகம். அங்கே என்னென்னா தவறான அடையாளங்கள் கொடுக்கப்படுது. அதாவது கையை இப்படி உயர்த்தினா எல்லோரும் கீழே விழுவாங்க, அதுதான் வல்லமை, ஆவியானவர் செயல்படுறாரு, இப்படிப்பட்ட ஒரு மாயை, இப்படிப்பட்ட தூய ஆவியானவரை அவதூறாக சொல்லப்படுகிற, அவதூறு ஏற்படுத்துகிற, தூய ஆவிக்கு அவதூறு அவசங்கை செய்கிற அடையாளங்களை நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் வந்து எதுவுமே வேண்டாம், எம்டியாவா பைபிள் மட்டும் கையில் வச்சுக்கோ, எல்லாமே எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி ஃபைன். ஒரு சில இடங்களில் திருமணத்துக்கு போயிருக்கேன், கிறிஸ்தவர்கள் தான், பட் கத்தோலிக்கர் அல்லாத கிறிஸ்தவ திருமணங்கள் அல்லது சில வைபவங்களை போய் பார்க்குற போது அங்கே எந்த வழிபாட்டுக்கான எந்த அடையாளமும் இல்லை. இப்போ நாங்கள் தனிப்பட்ட விதமாக ஒரு திருப்பலி வைக்கிறோன்னா எனக்கும் ஒரே ஆர்டர் தான், இந்த திருச்சபையில், கத்தோலிக்க திருச்சபையில் நான் யாருமே இல்லாத இடத்துல தனி திருப்பலி வைப்போம், யாருமே இல்லை அப்படின்னா தனி திருப்பலி. அப்போது இந்த கிராஸ் இருக்கணும், இதே போல் ஒரு கிராஸ் இருக்கணும், இப்படி கேண்டில் இருக்கணும். அது ரொம்ப இக்கட்டான சூழலில் தான் அது நம்ம தவிர்க்கலாமே ஒழிய, மற்றபடி இதெல்லாம் வைத்து தான் நாங்கள் திருப்பலி வைக்கணும். பாருங்கள் இந்த அடையாளங்கள் சொல்கிறேன், பூக்கெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இந்த பீடத்தில் என்னென்ன இருக்கணும், அந்த நற்கருணை வைக்கிறதுக்கான தட்டு இருக்கணும், சாலிஸ் இருக்கணும், அந்த ரசக்கிண்ணம் இருக்கணும், அப்பம் இருக்கணும். எதையாவது கொண்டு வந்து ஊற்றி நான் பூச வைக்க முடியாது, ரசம் கிடைக்கல அதனால் வீட்டில் வச்ச ரசத்தை கொஞ்சம் ஊற்றிக்கலாமா? ஊற்ற முடியாது. அப்பம் கிடைக்கல அதனால் நேற்று சுட்ட சப்பாத்தியை கொண்டு வந்து வச்சுக்கலாமா? வைக்க முடியாது. பாருங்கள் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த அடையாளங்கள் எல்லாம் ஃபிக்ஸட் ஃபார் எவர். இங்கே என்னவோ அதுதான் லண்டனில், லண்டனில் என்னவோ அதுதான் சிங்கப்பூரில், சிங்கப்பூரில் என்னவோ அதுதான் வந்து அமெரிக்காவில், இப்படி எல்லாம் எந்த நாடுகளோட எந்த பக்கம் போனீங்கனாலும் இதே ஆர்டர் தான் கத்தோலிக்க திருச்சபையில். அதனால தான் சொல்லுகிறோம் பாருங்கள் பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த அடையாளங்கள் வழியாக, இந்த சின்ன சின்ன குறியீடுகள் வழியாக நம்மோடு பேசுகிறார், நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் நம்ம பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதெல்லாம் ஏன் கொடுக்கப்பட்டது? இதெல்லாம் ஏன் இப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது? அப்போ இந்த தெய்வீகத்தினுடைய அடையாளம் எப்படி இருக்குது? அப்போ நான் அந்த தெய்வீகத்துக்கு எப்படிப்பட்ட அங்கீகாரம் கொடுக்கணும்? இந்த தெய்வீகத்துக்கு நான் எப்படிப்பட்ட ஒரு உயர் மரியாதை கொடுக்கணும்? அந்த பொருள்களை, ஆண்டவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை கையாளுகிற போது நம்ம பயபக்தியாக இருக்கணும். ஆண்டவர் அதிலிருந்து நமக்கு என்ன பேசுகிறார்? இதோ இந்த கிண்ணத்திலிருந்து நீ பருகும் போதெல்லாம் அப்படின்னு சொல்லுகிற போது, அந்த கிண்ணத்தை உயர்த்தி காட்டுகிற போது அந்த கிண்ணத்தினுடைய அடையாளம் என்ன? ஆண்டவர் அன்று நமக்காக ஒரு பாத்திரமாய் துன்பப்பட்ட அந்த பாத்திரத்தின் அடையாளமாக இருக்கிறாரு. பாருங்க இதெல்லாம் நம்ம அடையாளப்படுத்தி பார்க்கணும். ஆகவே இந்த அருமையான வேளையில் நம்ம இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக ரீதியான அடையாளத்தை நம்ம புரிந்து கொள்ள முயற்சிக்கிற ஒரு காரியம். இன்னொரு விதம், நீயே அடையாளமாய் மாறு. இதுதான் ஆண்டவர் இன்றைக்கி விரும்புகிறார். எதற்காக அந்த நகரை சபிக்கிறாரு? உங்ககிட்ட செய்த செயலை தீர் சீதோன்ல செய்திருந்தேன்னா அங்கிருந்த மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி தங்களுடைய அன்பு வெளிப்பாட்டை வெளிப்படுத்தி இருப்பாங்க. அப்போது ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? அவர்கள் அடையாளங்களாக மாறணும். நீங்களும் நானும் அடையாளமாக மாறணும். யூ பிகம் த சைன் ஆஃப் த வேர்ல்டு. நாம் அடையாளங்களாக மாறணுங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர் இயேசு கல்வாரி மலையில் அடையாளமாக மாறினார். அதைத்தான் நம்மளுடைய இந்த சிலுவையில் நம்ம வைத்து காட்டுறோம். எதற்கு ஒவ்வொரு ஆலயத்திலும் இந்த சிலுவை வைக்கப்படுகிறது? இயேசு சாமி வெறுமையாய் பேசினவர் அல்ல, வேதத்தை வெறுமையாய் பேசிவிட்டு போனவர் அல்ல, அவரே அடையாளமாய் மாறினார். தேவ பிள்ளைகளே, இந்த அடையாளங்களை மட்டும் வச்சுட்டு நம்ம எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. இந்த பலியை ஒப்பு கொடுக்கிற போது, இந்த அடையாளங்களை நான் பார்க்கிற போது, நான் ஒரு அடையாளமாய் மாற வேண்டும் என்ற உணர்வு. அப்போது மத்தேயு நற்செய்தியில் 14வது அதிகாரம் 22 நம்ம ஒரு காரியத்தை பார்க்குறோம் பாருங்கள். அதில் 14:22 இயேசு வருகிற போது பேதுரு என்ன செய்கிறார், ஆசைப்படுறார், இயேசுகிட்ட கேட்குறார், நானும் இறங்கி வரட்டுமா அப்படின்னு கேட்குறார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் அப்படிங்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வா அப்படிங்கிறாரு. பேதுரு படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். பக்கத்தில் போனோனையும் பயந்தார், பிசாசாக இருக்குமோன்னு. ஆண்டவர் கையை பிடிச்சி தூக்கிட்டாரு, நம்பிக்கை கொள் அப்படி சொல்கிறாரு. இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் அப்படின்னு சொல்லி அவரை காப்பாற்றுறாரு. இப்போது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, படகை விட்டு பேதுரு இறங்கியதை போல் நீ இறங்கணும். நம்ம எல்லாருமே ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஒரு இடத்துக்குள்ளே நம்ம பத்திரமாக உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் இங்கே வந்து ஏதாவது செய்யட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் நம்ம எல்லாரையுமே படகை விட்டு வெளியே வர சொல்கிறார். கம் அவுட் ஆஃப் த போட். எந்த சொஃபிஸ்டிகேட்டட் போட், நம்மெல்லாம் வந்து ஒரு நிம்மதியான அல்லது நமக்கு நலன் பயக்கக்கூடிய ஒரு காரியத்துக்குள்ளே புதைந்து போய் உட்கார்ந்துருக்கிறோம் பார்த்தீங்களா. அதை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். மூன்று காரியத்திலிருந்து ஆண்டவர் நம்மை வெளியே வர அழைக்கிறார், வெளியே வர அழைப்பு விடுக்கிறார். அதாவது இந்த ஜெபத்தின் வழியாக நீ வல்லமையை அதிகப்படுத்த நீ ஜெபம் என்கிற அந்த காரியத்துக்குள்ளே இறங்கி வான்னு சொல்கிறார். உன்னுடைய சுய கட்டுப்பாட்டுக்குள்ளே உன்னுடைய உலகத்துக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிற நீ இறங்கி வரணும். எதுக்குள்ளே வரணும், ஒரு ஜெப வாழ்க்கைக்குள்ளே இறங்கி வா அப்படின்னு அழைக்கிறார். அது ஒரு அனுபவம். கடல் மீது காலை வச்சு நடக்கிறது பேதுருக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. உங்களுக்கும் ஆண்டவர் அந்த அனுபவத்தை கொடுப்பார். நீ ஜெபத்துக்குள்ளே வந்து பார்க்குற போது அந்த அனுபவம் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். நாங்கள் சொல்கிறது வழக்கமாக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, இது அதைவிட ஒரு படி உயர்ந்த ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தினுடைய ஆழம் நாங்கள் ஒரு நாள் டீட்டெயில்டாக பேசுவோம். ஜெபத்தினுடைய ஆழம் நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்கிறது, கையை உயர்த்தி ஆண்டவரை நீ கண்ணை மூடி துதிக்கணும். ஹாலலுயா ஹாலலுயா. உன்னை மணிக்கணக்காக நீ ஆண்டவர் நீ கண்ணை மூடி துதிச்சின்னா உனக்கு போரே அடிக்கக்கூடாது, உனக்கு நேரம் போகிறது தெரியக்கூடாது. அதுதான் ஆண்டவரோடு நீ ஐக்கியப்பட்ட உண்மையான ஜெபநிலை. அங்கே வார்த்தை இருக்காது, நீ வார்த்தையை பற்றி கவலைப்பட வேண்டாம். திருக்குடும்ப பக்தி மாலை எங்கே இருக்குன்னு தேடி பிடிச்சி பக்கம் பக்கமாக வாசிக்க வேண்டாம். யாரோ ஒருத்தர் எழுதி வச்ச 1000 துதியை நீ எடுத்துக்கிட்டு வாசிக்க வேண்டாம். யாரோ ஒருத்தருக்கு அவங்களுக்கு கடவுள் நன்மை செய்ததாக 1000 துதின்னு எழுதி வச்சுருக்கிறாங்க, நீ எதுக்கு அதை எடுத்து வச்சுக்கிட்டு நீ வாசிக்கணும். நம்ம சொல்லணும், ஆண்டவர் எனக்கு செய்தவைகள் 1000 இல்லை, அது 1 கோடி, கணக்கில் அடங்காதது. அதை நீ சொல்ல ஆரம்பிக்கணும். ஆண்டவரை மை துதிக்கிறேன், ஆண்டவரை மை போற்றுகிறேன், போன போது எனக்கு இப்படிப்பட்ட காரியம் நடந்தது, நீங்கள் காப்பாற்றுனீங்களே. அப்போ நீ உனக்கே ஒரு துதியின் புத்தகத்தை எழுதணும். நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள். அப்போது ஜெபிக்கிற பிள்ளைகள் கரம் உயர்த்தி ஜெபிக்கிற போது ஆண்டவரோடு ஐக்கியப்படுவாங்க. நாங்கள் சொல்லுவோம், ஒன்றுமே ஜெபிக்காமல் இது அடுத்த கட்டமான ஆழமான ஒரு ஜெப நிலை. ஒன்றுமே நீ பேச தேவையில்லை, கண்ணை மூடி 1 மணி நேரம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உன்னால் அப்படியே உட்கார முடியுமா, எதையுமே யோசிக்காம. எம்டிங் யுவர் செல்ஃப், உன்னை நீயே எம்டி ஆகிறது. நீ எம்டி ஆகிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி உட்கார்ந்தீங்கன்னா போதும், அவர் உன்னை நிரப்பிக்கிட்டே இருப்பார். இங்கே வார்த்தை இல்லை, சலசலப்பு இல்லை, நான் சொல்கிற இந்த துதி கூட கிடையாது. ஆண்டவருக்கு முன்னாடி நீ உன்னை வெறுமையாக்கு. ஒரு பாட்டு கூட பாடுவோம், என்னை வெறுமையாக்கினேன். அந்த பாட்டு உம்மை மகிமைப்படுத்தினேன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அப்போ நம்மை வெறுமையாக்குகிற போது கடவுள் என்ன செய்கிறாரு, நம்மை வெறுமையாக விட மாட்டார். ஏன்னா நம்ம புள்ள இப்படி வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன் நமக்காக, அவர் என்ன செய்வார், அவர் நிரப்பிக்கிட்டே இருப்பார். இதுக்கு வார்த்தை தேவையில்லை. டு பி ஒன் வித் த டிவைன் யூ டோன்ட் நீட் எனி வேர்ட்ஸ். டு பி ஒன் வித் த டிவைன் யூ டோன்ட் ஈவன் டு லுக் அட் ஜீசஸ். டு பி ஒன் வித் த டிவைன் You don't need to cry even. You don't need to worry for the words. என்ன வார்த்தையை போட்டு நான் ஆண்டவரை துதிப்பேன்? No. Everything in silence. Silence is the effective prayer-னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் 1 மணி நேரம் அப்படியே அமைதியாக உட்கார முடிஞ்சா, யூ ஆர் த ரியல் பர்சன் ஒன் வித் த டிவைன். பரிசுத்த வல்லமையோடு இணைகிற ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிற பிள்ளை நீங்கள். இரண்டாவது, கடல்லேருந்து பேதுரு கப்பல்லேருந்து இது படகுலேருந்து இறங்கி வந்ததை போல் இரண்டாவது தளத்தில் நீங்கள் இறங்கணும். இயேசுவில் நம் கண்களை பதிய வைக்கணும். எங்கே நம்ம கண்கள் எல்லாவற்றையும் பார்க்குது, ஆனால் பார்க்குற காரியத்தில் எல்லாம் என் இயேசுவை என்னால் பார்க்க முடியுதா? அப்படி பார்க்க முடிஞ்சா யூ ஆர் கோயிங் டு பி சம்திங் டிஃப்ரெண்ட். அப்போ ஒன்றுகிட்ட என்ன வர முடியாது? ஆண் பெண் பாகுபாடு வர முடியாது. சில பேர் வீட்டுக்குள்ளேயே பிள்ளைகளை பார்க்கும்போதே ஆண் பெண் பாகுபாடோடு பார்ப்பாங்க. ஆம்பளை பிள்ளை விளக்க மாற்றத்தை கூட்டக்கூடாது, பொம்பளை பிள்ளை எல்லா வழியும் செய்யலாம் செய்யணும், அந்த மாதிரியான பாகுபாடுகள் வராது. ஜாதிய பாகுபாடுகள் வராது. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் வராது. ஏன்னா உன் பார்வை முழுவதுமாய் இயேசுவாய் மாறியிருக்கிற போது. இயேசுசாமி தொழுநோயாளரை வந்து தொழுநோயாளர் என்று பார்க்கல, அவர்களை கடவுளுடைய பிள்ளைகள் என்று பார்த்தார். இயேசுவிடத்தில் போய் கேட்குறாங்க, இவன் குருடனாய் ஊனமாய் பிறந்தது இவன் செய்த குற்றமா, இவன் பெற்றோர் செய்த குற்றமா, மூதாதையர் செய்த குற்றமா? அப்போ இயேசு அழகாக சொல்கிறாரு, அவன் செய்த குற்றமும் இல்லை, இது எவன் செய்த குற்றமும் இல்லை, கடவுளுடைய மகிமை இவரில் வெளிப்பட வேண்டும் என்று இருக்கிறது. அப்போ இயேசுவினுடைய பார்வை, எல்லாரும் கல்லால் எரியன்னு சொன்னாங்க, இயேசு சாமி அப்படி சொல்லலையே, நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன்னு சொன்னார், பாவம் செய்யாதப்பா ஓடி போயிடும் அப்படின்னாரு. அந்த பிள்ளை ஓடி போகலை, ஆண்டவர் பின்னாடியே ஓடி வந்துட்டா. பாருங்களேன், அப்போ இயேசுவின் பார்வை தீர்ப்பிடுகிற குற்றப்படுத்துகிற பார்வை அல்ல, அந்த பார்வை வித்தியாசமான பார்வை. அதான் சொல்லப்படுது, இயேசுவின் மீது நம் கண்களை பதிய வைக்கிறோம். அப்போ இயேசுவின் கண்களாக பார்வையாக நம்ம மாறுகிற போது நீ பார்க்கிற பார்வை விதம் எல்லாமே மாற்றமடைகிறது. மூன்றாவது இறங்க வேண்டிய ஒரு தளம் உண்டு, விசுவாச முயற்சியில் அடியெடுத்து முன்னேற. நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையை வெறும் அறிக்கை செய்கிறது மட்டுமில்லை, அந்த விசுவாசத்தை எப்படி நான் வாழ்வாக்குறது, என்ன செய்து நான் வாழ்வாக்க முடியும், அப்போ நான் என்னென்ன செய்யலாம், அதை உடல் சார்ந்த இரக்க செயல்களாக நம்ம காட்டலாம், ஆன்மீகம் சார்ந்த ஆன்மா சார்ந்த காரியங்களாக காட்டலாம். உடல் சார்ந்த செயல்கள்னால் எப்படி, பசித்திருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, தாகமாக இருக்க தண்ணீர் கொடுக்கறது, ஆடை இன்றிருந்தவங்க ஆடை கொடுக்கறது, அந்நியராக இருந்தவங்களை வரவேற்கிறது, நோயாளியை பார்க்கறது, இப்படி நிறைய காரியங்கள், இறந்தவர்களை அடக்கம் செய்ய முடியாமல் தவிக்கிறாங்கன்னா நீ போய் அடக்கம் செய்கிறது, உதவி செய்கிறது, இந்த மாதிரி ஆன்மீக உடல் ரீதியான டெம்பரல் ஹெல்ப்னு வச்சுக்கோங்களேன். ஆன்மீகம் சார்ந்த இயற்கை இறக்க செயல்கள் என்ன அப்படின்னா, ஆலோசனை கூறுதல், அறியாமையில் உள்ளவர்களுக்கு கற்பித்தல், படிப்பை சொல்லிக் கொடுக்கறது அல்லது அவங்களுக்கு ஞானத்தை குறித்து விளக்கிறது, அறியாமையில் உள்ளவங்களுக்கு பாவிகளை நன்னெறிப்படுத்துதல், அவனை பாவின்னு முத்திரை குத்தாமல் அவங்க ஆத்மா சார்ந்த காரியத்தில் அக்கறையாக அவங்கள வழி நடத்துறது, துயருற்று கிடக்கிறாங்களா, அவங்க பணம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் துயரத்தோடு கிடப்பாங்க, ஆறுதல் சொல்கிறது, குற்றங்கள் செய்துட்டாங்கன்னா மன்னிக்கிறது, நமக்கு தீங்கு செய்தோரை பொறுமையாக ஏற்றுக்கொள்வது, இறந்தோருக்காகவும் வாழ்வோருக்காகவும் ஜெபிக்கிறது, இதெல்லாம் ஆன்மா சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த ஒரு அடையாளமாக மாறுறது. அப்போது ஆண்டவர் நம்மளை இதோ நம்ம ஒரு ஒரு விதமான சுகம் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, நீ அடையாளமாக வெளியில் வா. வெளியில் வர்றதுனா எதில் வைக்கணும் காலை, அதுதான் நான் மூன்று ஏரியாவில் அதை பிரித்து சொல்லியிருக்கிறேன். ஜெபத்தில் நீ உன்னைய ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமாக கொடு. இரண்டாவது, இயேசுவின் கண்களை நீ உற்று பார்த்து அவர் மீது உன் கண்களை பதிய வைத்து நீ அவருடைய கண்களாக மாறி செயல்படுவது. மூன்றாவது காரியம், விசுவாசத்தை வெறுமனை நம்ம நம்பிக்கை அறிக்கையில் சொல்லி கொண்டு இருப்பதல்ல, அதை வாழ்வாக மாற்றி நீயே கிறிஸ்துவினுடைய சாட்சியாக எழும்புவது. ஆகவே இந்த அடையாளங்களை எல்லாம் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். ஆகாசை பார்த்து கடவுள் சொல்கிறார், பயப்படாத நான் இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா. ஆண்டவர் உங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து சொல்லுவார். எப்போ சொல்லுவாருன்னா, நீங்களும் நானும் ஆண்டவருடைய இந்த அடையாளமாக மாறி நிற்கிற போது, பேதுருவை ஜெயிலில் கரங்கள் எல்லாம் ஆணிய சங்கிலிகளால் கட்டப்பட்ட பொழுது அந்த திட்டம் நிறைவேறவில்லை, அவரை குறித்து வைத்திருந்த திட்டம் நிறைவேற வரைக்கும் இந்த மனுஷனை நான் உயிரோடு வைக்கணும்னு ஆண்டவர் அந்த சங்கிலிகளை அவிழ்த்து போட்டாரே, பூட்டப்பட்டிருந்த அறைகள் எல்லாம் திறக்கப்பட்டதே. அதே போல் உங்களுக்கும் ஆண்டவர் கதவுகளை திறந்து விடுவார். எதுக்கு தெரியுமா? நீங்கள் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் உங்களை காப்பாற்றி அதற்கு பிறகு அவர் உங்களை மாட்சியில் இணைத்து கொள்வார். இந்த மகிமையை நீங்கள் காணணும் அப்படின்னா ஆண்டவருக்குள்ள நீங்கள் ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக எழுந்து வாங்க. ஆண்டவருடைய மீட்பு உங்களில் வெளிப்படும். ஆமென்.
அட
அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாயாண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாயாண்டவரே.